அல்லாஹ் சுப்ஹான ஜல்லாலஹு தஆலா இதை மிக வன்மையாக கண்டித்திருக்கின்றான். நான் உங்களுக்கு மிக தெளிவான ஒரு ஆதாரத்தை தருகின்றேன். அல்லாஹ்வுடைய குர்ஆனை நீங்கள் எடுத்து படியுங்கள். சூரத்து ஷூரா என்று கொண்டிருக்கின்றது. இதுவும் மக்காவில் இறங்கிய சூரா தான். இதிலே அல்லாஹு தஆலா என்ன கூறுகின்றார் என்று பாருங்கள். ஷரஅ லகும் மினத்தீன் மா வஸ்ஸா பிஹி நூஹன் வல்லதி ஔஹைனா இலைக் وَمَا وَصَّيْنَا بِهِ إِبْرَاهِيمَ وَمُوسَى وَعِيسَى أَنْ أَقِيمُوا الدِّينَ وَلَا تَتَفَرَّقُوا فِيهِ نُوحُ نَبِي عَلَيْهِ الصَّلَاةُ وَالسَّلَامُ அவர்களுக்கும் வஹி அறிவித்தது. நபியே உங்களுக்கு நான் வஹி மூலம் அறிவித்தது. மூசா ஈசா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நான் வஹி மூலம் அறிவித்தது என்னவென்றால், அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கத்தை நிறைவேற்றுங்கள், இந்த மார்க்கத்திலே நீங்கள் பிரிந்து விடாதீர்கள். இலை வைப்பவர்களுக்கு இந்த நீங்கள் அழைக்கின்ற அழைப்பு இருக்கின்றதே, இது மிக பாரமாக இருக்கும் என்று அல்லாஹ் கூறுகின்றான். இந்த ஆயத்திலும் பிரிவினை சிறுக்கென்று கூறுகின்றான். இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு ஒரு இஸ்லாமிய ஆட்சி இருந்தது. அல்லாஹ்வுடைய தூதருக்கு இஸ்லாமிய ஆட்சி இருந்தது. ஈசா அலைஹி ஸலாம் அவர்களுக்கு இஸ்லாமிய ஆட்சி இருக்கவில்லை. அனைவருக்கும் தெரியும், அவர்கள் உயர்த்தப்பட்டு விட்டார்கள். வாழ முடியாமல் எதிரிகளுக்கு பயந்து அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டிருந்தார். அவர்களுக்கும் அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், அவர்களை ஏற்ற முஸ்லிம்களை பார்த்து பிரிந்து விடாதீர்கள் என்றுதான். எனவே இந்த ஆயத்துகள் தெளிவாக எங்களுக்கு ஒரு விளக்கத்தை தருகின்றது. என்ன, இஸ்லாமிய ஒரு ஆட்சி இருக்கும் போதும் முஸ்லிம்கள் பிரியக்கூடாது, இஸ்லாமிய ஒரு ஆட்சி இல்லாத காலத்திலும் முஸ்லிம்கள் பிரியக்கூடாது. எப்படி இருக்க வேண்டும், அனைவரும் அல் ஜமாத், ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என்ற பெயரில் ஒரு அமீருக்கு கட்டுப்பட்டு அவர்கள் இருக்க வேண்டும். இப்படி ஒரு ஜமாஅத்துல் முஸ்லிமீன் அல் ஜமாஅத் என்று ஒன்று இருக்கும் போது அந்த ஜமாஅத்திலிருந்து பிரிந்து செல்வது இருக்கின்றதே மிக பயங்கரமான குற்றமாகும். அப்படி ஜமாஅத் ஒன்று இருக்கும் போது அதில் சேராமல் இருப்பது மிக பயங்கரமான குற்றமாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு வந்த ஹலீபாக்களில் அலி பின் அபி தாலிப் அவர்கள் ஒரு ஹலீபாவாம். அவர்களுடைய அந்த கிலாபத்திலே ஒரு கூட்டம் அவர்கள் இருந்து வெளியேறி போய்விட்டார். அவர்களை அனைவரும் அறிந்திருப்பார்கள். அல் ஹவார் என்று கூறப்படும். அல் ஹவார் என்று சொன்னால் வெளியேறியவர்கள். ஜமாஅத்துல் முஸ்லிமீன் இருக்கும் போது அதிலிருந்து ஒருவர் வெளியேறினால் அவரை பற்றி இஸ்லாம் என்ன கூறுகிறது என்பதை நீங்கள் பாருங்கள். அரபு படித்தவர்கள் அல்லது இப்னு மாஜா தமிழில் மொழிபெயர்த்திருந்தால் அதை நீங்கள் எடுத்து பாருங்கள். அதிலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் ஹவாரிஜ் கிதாபுன்னார். அலி இப்னு அபி தாலிப் அவர்களுடைய அந்த ஜமாஅத்தில் முஸ்லிமிலிருந்து வெளியேறிய அந்த கபாரிஜிகளை பற்றி சொன்னார்கள்.
இவர்கள் நரகத்தின் நாய்கள் என்று கூறிவிட்டார்கள். எவ்வளவு பயங்கரமான ஒன்று என்று நீங்கள் பாருங்கள்.
இப்னு மாஜாவில் 143வது ஹதீஸ் நீங்கள் எடுத்து பாருங்கள்.
இதே போன்று இப்னு மாஜாவில் இன்னொரு ஹதீஸ் வருகின்றதே, இதையும் நீங்கள் படித்து பாருங்கள். அபு உமாமா அவர்கள் கூறுகின்றார்கள், கான ஹாவுலா முஸ்லிமி, இவர்கள் ஏற்கனவே ஜமாஅத்துல் முஸ்லிமீனில் நுழைந்து முஸ்லிம்களாக இருந்தார்கள். அலி இப்னு தாலிப் அவர்களுடன்
பிறகு இவர்கள் அந்த ஜமாஅத்திலிருந்து வெளியேறி காவிர்களாகி விட்டார்கள் என்று
கூறுகின்றார்கள்.
அப்போது ஒருவர் கேட்டார் அபு உமாமா இடத்தில்,
இது
உங்களுடைய சொந்த கருத்தா என்று கேட்டார்கள்.
பல் சமீத்துஹு மின் ரசூலில்லாஹி
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இல்லை இதை நான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் நான் இதை கேட்டேன் என்றார். இதுவும் சஹீஹான ஹதீஸ். இப்னு மாஜா
ஆகவே நான் உங்கள் அனைவரிடத்திலும் வேண்டிக் கொள்வேன்,
உங்களுக்கு என்னென்ன கேள்விகள் உள்ளத்தில் எழுகின்றது, ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என்ற இந்த கூட்டம் முன்வைக்கக்கூடிய இந்த குர்ஆன் ஹதீஸை கேட்டதற்கு பிறகு உங்களுக்கு என்னென்ன சந்தேகங்கள் தோன்றுகின்றனவோ அந்த சந்தேகங்களை நீங்கள் எழுதி இதோ முன்னால் வைத்திருக்கின்ற இந்த பெட்டியிலே போடுங்கள். உங்களுக்கு தெளிவான விளக்கம் குர்ஆன் ஹதீஸிலிருந்து தரப்படும். எங்களுடைய வேலை இந்த மார்க்கத்தை சொல்வது, இதுதான், வேறு ஒன்றும் இல்லை. இப்படி இந்த கூட்டங்கள் போட்டு மார்க்கத்தை விளக்கப்படுத்துவதை யாரும் பிழையாக நினைக்க வேண்டாம். உண்மையில் இந்த காலத்தில் இஸ்லாத்திற்கு முரணான பாடல்கள், டிவிகள் இவைகளை பார்ப்பதை விட இந்த குர்ஆன் ஹதீஸ்களுடைய காதுகள் விழுவது எவ்வளவு பேரானது. இப்போது ஒரு விவாதம் நடந்தது, பல விளக்கங்கள் கிடைத்தது. இப்போது ஒரு கூட்டத்தை நாங்கள் ஏற்பாடு செய்து சில விளக்கங்களை தந்தோம். எங்களுக்கு ஒரு செய்தி கிடைத்தது. இதற்கு பிறகு இன்னும் சில தினங்களில் அந்த விவாதத்தில் கலந்து கொண்ட உரமாக ஒரு கூட்டம் ஏற்பாடு செய்ய போகின்றார். அல்ஹம்துலில்லாஹ், ஏற்பாடு செய்யட்டும், மக்கள் நன்றாக விளங்கட்டும் இந்த குர்ஆன் ஹதீஸை. அவர்கள் அந்த கூட்டம் போட்டதற்கு பிறகு அவர்கள் என்னென்ன விளக்கங்களை தருகிறார்கள், என்னென்ன சந்தேகங்கள் வருகிறது என்பதை பார்ப்போம். அந்த பதிவு நாடாக்களை நாங்களும் கேட்போம். அதிலே தெளிவாக அவர்கள் இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீன் பிழையில் இருக்கிறது என்று நிரூபித்து விட்டால் உடனே நாங்கள் இன்னொரு கூட்டத்தை போட்டு எங்களுடைய இந்த கொள்கையை வாபஸ் வாங்கிவிடுவோம். அது மட்டுமல்ல, இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீனுடைய அனைத்து சொத்துக்களையும் அவர்களுக்கு எடுத்து நாம் கொடுத்து விடுவோம். மீண்டும் நான் சொல்லுகின்றேன், இன்ஷா அல்லாஹ் அவர்கள் ஒரு கூட்டம் போட்டதற்கு பிறகு இன்னொரு கூட்டத்தை நாங்கள் ஏற்பாடு செய்வோம். இந்த இசைகள் கேட்பதை விட, சினிமா பாடல்கள் கேட்பதை விட, டிவியை பார்ப்பதை விட அல்லாஹ்வுடைய குர்ஆன் ஹதீஸை காதால் கேட்பது விசேஷமானது. எனவே இப்படி இஸ்லாத்தில் ஒரு மாற்றம் ஏற்பட வேண்டும், ஒரு விளக்கம் மக்களுக்கு கிடைக்க வேண்டும். எனவே விரும்பியவர் இப்படி கூட்டங்களை போட்டு அல்லாஹ்வுடைய குர்ஆன் ஹதீஸை சொல்ல வேண்டும். ஆனால் மனிதர்களுடைய கருத்துக்களை, பிரிவின் தலைவருடைய கருத்துக்களை அங்கு முன்வைக்க கூடாது. தெளிவாக குர்ஆனையும் ஹதீஸையும் மட்டும் நாங்கள் முன்வைக்க வேண்டும். இப்போது நீங்கள் பாருங்கள், சுமார் 25-30 ஹதீஸ்களையும் குர்ஆன் வசனங்களையும் சேர்த்து நான் உங்களுக்கு சொன்னேன். இதில் என்னுடைய எந்த சொந்த கருத்தும் இல்லை, எந்த ஒரு இமாமுடைய கருத்தும் இல்லை. இந்த 30 ஆதாரங்களிலிருந்து எங்களுக்கு தெளிவாக என்ன விளங்குகிறது, இந்த குர்ஆன் ஹதீஸ் காட்டுகிறது என்றால், அல் ஜமாஅத், ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என்று ஒரு கூட்டம் இருப்பது பிதுஅத் அல்ல. இது தெளிவாக ஹதீஸில் வந்திருக்கின்றது. உம்மத் என்று குர்ஆனில் வந்திருக்கின்றது. உம்மத் என்றால் அல் ஜமாஅத். எனவே இது பிதுஅத் ஆக முடியாது. இந்த முழு உலகத்தில் உள்ள உலமாக்கள் ஒன்று சேர்ந்து இது பிதுஅத் என்று சொன்னாலும் ஒரு சுன்னத்து அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிமுறை பிதுஅத்தாக மாற முடியாது. இது ஒன்று. இரண்டாவது, இந்த ஆதாரங்கள் தெளிவாக எங்களுக்கு எதை காட்டுகிறது என்றால், ஒரு இஸ்லாமிய ஆட்சி இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி, எந்த விதத்தில் ஜமாஅத்துல் முஸ்லிமீனை ஒருவர் காண்கின்றாரோ, அல் ஜமாஅத்தை காண்கின்றாரோ, அதிலே நுழைந்து கொண்டவர். இந்த ஆதாரங்களை நான் வைத்த மிக தெளிவான ஒரு ஆதாரத்தை உங்களுக்கு காட்டுகின்றேன். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஒரு மூமினுடைய உள்ளம் மூன்று விடயங்களில் மோசடி செய்யாது என்றார்கள். மூன்று விடயங்களில் மோசடி செய்யாது. ஒன்று, இஹ்லாஸ் அமல், வணக்க வழிபாடுகளை அல்லாஹ்வுக்கு என்று செய்ய வேண்டும். வேறு யாருக்கும் இதை செய்யக்கூடாது, முகச்சுவிக்காக செய்யக்கூடாது. சில இடங்களில் பாருங்கள், ஒரு சில இயக்கங்களில் இப்படி ஒன்றை செய்கிறார்கள், அல்லாஹ் அவர்களை மன்னிக்க வேண்டும், இப்படி செய்யக்கூடாது. உதாரணமாக வெளிநாடுகளிலிருந்து மாடுவர், இதை என்ன செய்வார்கள், கொண்டு வந்து சில இயக்கங்கள் பங்கிடுவார், அதே மரத்திலே கட்டி ஒரு படம் எடுப்பார், ஒரு போட்டோ, பிறகு அதை கீழே புரட்டி போட்டு ஒரு போட்டோ, பிறகு அதை அறுத்து ஒரு படம், பிறகு அந்த இறைச்சியை பங்கிட்டு சொசின் பேக்கிலே போட்டு கொடுக்கும் போது ஒரு படம், பிறகு இது பத்திரிகையிலே வருகிறது. இது கூடுமா? இது ஒரு இபாதத், அல்லாஹ்வுக்கு என்று செய்ய வேண்டும். இதிலே ஒரு ஹராத்தையை கொண்டு போய் கடக்கின்றார், படம் பிடிப்பது கூடுமா? ஒரு ஹராத்தையும் அங்கே நுழைத்து இந்த வணக்கத்தை மனிதர்களுக்கு காட்டுவதற்கு பத்திரிகைகளை போடப்படுகின்றது. பார்த்தால் ஒவ்வொரு சொப்பின் பேப்போடு நிற்கின்றார்கள். இதில் இஹ்லாஸ் கிடையாது, இஹ்லாஸ் இல்லை. இரண்டாவது சொன்னார்கள், அமீருக்கு கட்டுப்பட வேண்டும். மூன்றாவது சொன்னார்கள், ஜமாஅத்துல் முஸ்லிமீன், ஜமாஅத்துல் முஸ்லிமீன் இருந்தால் அதோடு சேர்ந்து கொள்ள வேண்டும். ஒரு மூமியுடைய உள்ள மோசடி செய்யாது என்றார்கள். எனவே இந்த ஹதீஸை கேள்விப்பட்டதற்கு பிறகு நாங்கள் இந்த ஹதீஸில் ஹிலாபத்து இஸ்லாமிய ஆட்சி என்று வரவும் இல்லை,
இது பிதத் என்று சொல்லவும் முடியாது, தெளிவாக வந்திருக்கிறது. எனவே நாங்கள் என்ன செய்ய வேண்டும்?
ஜமாஅத்தில் முஸ்லிமீனை கண்டால் அதனை நுழைந்து கொள்ள வேண்டும். இதுதான் என்னுடைய உபதேசம் வசியத்தில். நீங்கள் இந்த பதிவுனாராக எடுத்து கேளுங்கள். என்னுடைய இந்த உரை 10:30 முடித்துக் கொள்ளப்படும். இன்னும் 10 நிமிடங்கள் இருக்கின்றன.
இதில் சில முக்கியமான ஒரு இரு சந்தேகத்தை நான் உங்களுக்கு விளக்க விரும்புகின்றேன்.
அந்த எங்களுடைய அந்த விவாதத்தில்
ஒரு கருத்து முன்வைக்கப்பட்டது.
அது மிக முக்கியமான ஒரு விடயம். அனைவருக்கும் இது சந்தேகத்தை ஏற்படுத்தினால் இருக்கும். அது என்ன
சொன்னார்கள்?
இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீன் இருந்தால் அதை நீங்கள் முடித்துக் கொள்ளுங்கள் என்று உதைபாவுக்கு சொன்னார்கள்.
அந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீன்
இல்லாவிட்டால் மரத்தின் வேரை கடித்துக் கொண்டு இருக்க சொன்னார்கள். ஜமாஅத்துல் முஸ்லிமீனை உருவாக்க சொன்னது யார்? இவர்கள் ஏன் ஜமாஅத்துல் முஸ்லிமீனை உருவாக்கினார்கள் என்ற ஒரு கேள்வியை முன்வைத்தார்கள். அதற்கு பிறகு எங்களுடைய நேரத்தில் நாங்கள் சொன்னோம்,
இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீன் மீண்டும் தோன்றக்கூடாது என்று நீங்கள் சொல்வது சரியாக இருந்தால்
இந்த ஹதீஸுடைய விளக்கம் என்ன? என்னுடைய உம்மத்தில் ஒரு கூட்டம் சத்தியத்தில் இருந்து கொண்டே இருக்கும் என்று வருகின்றது. இப்படி அவர்கள் மொழிபெயர்த்தார்கள். இதற்கு என்ன பதில் கூறுகின்றீர்கள்?
இது மறுமை நாள் வரைக்கும் வந்து கொண்டே இருக்கும் என்று வருகின்றது.
லா தஸாலு தாயிபத்தின் மின் உம்மத்தி ஜாஹிரீன என்ற கேள்வியை நாங்கள் அவர்களுக்கு வைத்தோம். உடனே இறுதியில் அது ஒரு ஆதி ஒரு விளக்கம் கொடுத்தார். அதற்கு பிறகு எங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. சொன்னார், இது ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என்று நீங்கள் கூறுகிறீர்கள். இந்த நீங்கள் முன்வைத்த ஹதீஸ் இருக்கின்றதே, மறுமை நாள் வரைக்கும் ஒரு கூட்டம் வரும் என்று நாங்கள் என்ன சொன்னோம்? இந்த கூட்டம் தான் ஜமாஅத்துல் முஸ்லிமீன். மறுமை நாள் வரைக்கும் ஒரு கூட்டம் தோன்றிக் கொண்டே இருக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இது சத்தியத்தில் இருக்கும், இது சத்தியத்தை கண்டுபிடிக்கும் என்று ஒரு ஹதீஸ் வந்திருக்கின்றது. எனவே இது ஜமாஅத்துல் முஸ்லிமீன் ரெண்டும் ஒன்றுதான் என்று சொன்னோம். அதற்கு அதில் ஒரு ஆணி விழுந்து சொன்னார், இது இரண்டும் ஒன்று என்று இவர்கள் கூறுகின்றார்கள். இது ரெண்டும் ஒன்று அல்ல, அது வேறு இது வேறு. சத்தியத்தில் ஒரு தாய்வா என்று வந்திருக்கின்றது. தாய்வத்தில் உம்மத்தி, என்னுடைய உம்மத்திலே ஒரு கூட்டம் தோன்றிக் கொண்டிருக்கும் என்று வருகின்றது. இவர்கள் தங்களை ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என்று கூறுகிறார்கள். இந்த இரண்டுக்கும் வித்தியாசம் இருக்கிறது உங்களுக்கு தெரியாதா என்று கேட்டுவிட்டு சொன்னார், இதுவே தாய்பத்து என்று தா வருகின்றது. ஆ பா தா சா ஜா அப்படி வந்து பா என்ற சொல் வருகின்றது. அச்சரம் தாய்பத்து என்னுடைய உம்மத்திலே ஒரு கூட்டம். இவர்கள் சொல்லுகின்றார்கள் ஜமாஅத்துல் முஸ்லிமீனோடு சேர்ந்து கொள்ளுங்கள் என்று. இதுவே ஜா வருகின்றது. இந்த ரெண்டுக்கும் வித்தியாசம் தெரியவில்லையா என்று கேட்டார். ஆனால் ஒருவர் இதை நன்றாக சிந்திக்காவிட்டால் இது சரிதானே, அது வேறு இது வேறு என்று நான் நினைப்பார்கள். நாங்கள் சொன்னோம் ரெண்டும் ஒன்றுதான் என்று. அவர் சொன்னார், இல்லை இது தாய்பா இது ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என்றார். இதுவும் அந்த ஆலிமுக்கு நன்றாக இது விளங்கி இதை மக்களுக்கு மறைக்க வேண்டும் என்று சொன்னாரா அல்லது அவருக்கு இந்த விளக்கம் இல்லையா இது எனக்கு தெரியாது. அவருடைய உள்ளத்தில் உள்ளதை என்னால் கூற முடியாது. இது அல்லாஹ் தஆலா அறிவான்.
இங்கு பாருங்கள், இந்த ரெண்டும் ஒன்றுதான்.
அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், என்னுடைய உம்மத்தில் ஒரு கூட்டம் சத்தியத்தில் மறுமை நாள் வரைக்கும் இருந்து கொண்டிருக்கும். இது தொடர்ந்து அல்ல, விடுபட்டு விடுபட்டு வரும். இதற்கு ஆதாரம் என்ன? புகாரி ஹதீஸ். உதைவா கேட்டார்கள், ஜமாஅத்துல் முஸ்லிமீன் இல்லாவிட்டால் என்ன செய்ய வேண்டும்? நீ மரத்தின் பேரை கடி என்றார்கள்.
இல்லாவிட்டால் இல்லாமலும் இருக்கும்,
தொடர்ந்து இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீன் இருக்காது, அல் ஜமாஅத் இருக்காது, தொடர்ந்து இது விடுபட்டு விடுபட்டு தான் வரும். இந்த ஹதீஸை பாருங்கள், லா தஸாலு தாயிபத்துல் மின் உம்மத்தி மாஹிரீன் அலல் ஹக், சத்தியத்தில் ஒரு கூட்டம் இருந்து கொண்டிருக்கும் மறுமை நாள் வரைக்கும், விடுபட்டு விடுபட்டு வரும். இன்னொரு இடத்தில் சத்தியத்தை இவர்கள் கண்டுபிடித்துக் கொண்டே இருப்பார்கள். என்றால் இவர்கள் சத்தியத்தை கண்டுபிடித்துக் கொண்டே இருப்பார்கள் என்று ஒரு ஹதீஸ் வந்திருக்கின்றது. இந்த இரண்டும் ஒன்றுதான், இதுல எந்த வித்தியாசமும் கிடையாது. இந்த சத்தியத்தில் இருக்கின்ற அந்த கூட்டம் இருக்கின்றது, அது ஜமாஅத்துல் முஸ்லிமீன் தான். அரபு அகராதியை நீங்கள் எடுத்து பாருங்கள், அரபு அகராதியை எடுக்காமல் குர்ஆன் ஹதீஸை வழங்க முடியாது. ஏனென்றால் அல்லாஹ்வே கூறுகின்றான், இந்த குர்ஆனையும் ஹதீஸையும் அரபு மொழியிலே நாங்கள் இறக்கி வைத்திருக்கின்றோம் என்று கூறுகின்றான். அரபு படித்த ஒருவருக்கு ஒரு சொல்லக்கூடிய கருத்து தெரியாவிட்டால் அவர் அரபு மொழியை விளங்க வேண்டும், அல்லது அரபு மொழி தெரிந்தவரிடத்திலே கேட்க வேண்டும், அல்லது அரபு அகராதியை எடுத்து பார்க்க வேண்டும். அரபு மொழியிலே தாயிபத்துல் என்று சொன்னால் அல் ஜமாத் என்று எழுதி வைத்திருக்கிறார்கள். எனவே என்னுடைய உம்மத்திலே ஒரு கூட்டம் சத்தியத்தை கண்டுபிடித்துக் கொண்டே இருக்கும், சத்தியத்தில் இருந்து கொண்டே இருக்கும் என்று சொன்னார்களே, அது அல் ஜமாத். எனவே ஜமாஅத்துல் முஸ்லிமீன், அல் ஜமாத், தாயிபா, உம்மத் அனைத்தும் ஒன்றுதான். இது எந்த சந்தேகம் கிடையாது. இப்படி அவர்களை பிரிப்பதற்கு ஒரு ஆதாரம் இல்லை. அது அரபு மொழியில் எப்படி அது தாயிபத்து என்று வந்திருக்கின்றது, இங்கு அல் ஜமாத் என்று வந்திருக்கின்றது, இன்னொருத்திலே ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என்று வந்திருக்கின்றது. இந்த மூன்றுடைய கருத்தும் ஒன்றுதான், இதுல எந்த விதமான வித்தியாசம் கிடையாது. இது ஒன்று. அடுத்தது
இந்த அது சம்பந்தப்பட்ட அதிகமான கேள்விகளுக்கு நாங்கள் அன்றைக்கு விடை கொடுக்கவில்லை, உங்களுக்கு தெரியும். ஏனென்றால் எங்களுடைய தலைப்பை விட்டு நாங்கள் வெளியில் போய்விடக் கூடாது என்பதற்காகத்தான் அந்த கேள்விகளுக்கு நாங்கள் விடை கொடுக்கவில்லை. தலைப்பை விட்டு வெளியில் போனால் அந்த விவாதத்தில் ஒரு விளக்கம் இல்லாமல் போய்விடும். நாங்கள் அடிக்கடி திருப்பி திருப்பி சொன்னோம், கேள்விகளுக்கு நாங்கள் இப்போது விடை அளிக்கவே மாட்டோம், நீங்கள் உங்களுடைய தலைப்பில் நின்று கொள்ளுங்கள், முஸ்லீம்கள் நீங்கள் என்பதை தெளிவாக குர்ஆன் ஹதீஸை கொண்டு நிரூபியுங்கள் என்று. அவரால் புரியாமல் போய்விட்டது. அந்த கேள்விகளுக்கெல்லாம் இன்ஷா இப்போது உங்களுக்கு தெளிவான விடை தரப்படும் குர்ஆன் ஹதீஸ் மொழியில். இன்னும் உங்களுக்கு என்னென்ன சந்தேகங்கள் ஏற்படுகின்றதோ அவைகளை நீங்கள் எழுதி இந்த பெட்டியில் போடுங்கள், அதற்குரிய விடைகள் உங்களுக்கு தரப்படும் இன்ஷா. எனவே என்னுடைய இந்த உரையை முடித்துக் கொள்ளும் முகமாக நான் இறுதியாக அனைவரிடத்திலும் வேண்டிக் கொள்வது என்னவென்றால், அல்லாஹ் சுப்ஹான ஜல்ல ஷானுஹு தஆலா எங்களுக்கு ஒரு மார்க்கத்தை தந்திருக்கின்றான், அது அல் இஸ்லாம் என்ற மார்க்கம். இதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதியாக கொண்டு வந்தார்கள். மிக தெளிவாக 23 வருட காலம் இந்த மார்க்கத்தை நடைமுறைப்படுத்தி காட்டிவிட்டு வஃபாத்தானார்கள். வஃபாத் ஆகும் போது சொன்னார்கள், நான் இந்த மார்க்கத்தை மிக தெளிவான ஒரு பாதையை நான் விட்டு செல்கின்றேன், உங்களை மிக தெளிவான பாதையை விட்டு செல்கின்றேன், இதனுடைய இரவும் பகலே போன்ற இருக்கும், யார் இதை விட்டு வெளியில் செல்லுகின்றாரோ அவர் ஹலாக்காகி விடுவார் என்றார்கள். எனவே ஒருவர் இந்த தீனுல் இஸ்லாத்தில் சரியான முறையில் இருந்து மரணித்து மறுமையில் அந்த சுவர்க்கத்தை அடைய வேண்டுமானால் இவர்களிடத்திலே முக்கியமாக பேணப்பட வேண்டிய விஷயம் என்னவென்றால், அல்லாஹ்வுக்கு எந்த ஒன்றையும் இணை வைத்துவிடக் கூடாது. அதைத்தான் நான் ஹதீஸில் சொன்னேன், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இரண்டு கடமைகள் இருக்கின்றன. ஒன்று, யார் அல்லாஹ்வுக்கு கடுகளவும் இணை வைக்கவில்லையோ அவர் நிச்சயமாக சுவர்க்கம் அடைவார். யார் அல்லாஹ்வுக்கு கடுகளவும் இணை வைக்கின்றாரோ அவர் நிச்சயமாக நரகத்துக்கே செல்வார் என்று வந்திருக்கின்றனர். எனவே அல்லாஹ்வுக்கு இணை வைப்பதிலிருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இணை என்றால் என்ன என்பதை நீங்கள் தெளிவாக குர்ஆன் ஹதீஸ் மூலம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இணை என்பது எத்தனையோ வகைப்படும், சிலை வணக்கமும் இணைதான், யாம் முயற்சியின் என்று அழைப்பதும் இணைதான், ஒரு மதுகதை பின்பற்றுவதும் இணைதான், இதே போன்று பிரிந்திருப்பதும் இணைதான், இதே போன்று இந்த விதிலத்தில் இருக்கின்றது, இதுவும் மிக பயங்கரமான ஒன்று. இந்த விதிலத்திலிருந்து நீங்கள் தவிர்த்துக் கொள்ளுங்கள். குர்ஆனையும் ஹதீஸையும் மட்டும் பின்பற்றுவதற்கு நீங்கள் கிளம்புங்கள், நிச்சயமாக மறுமையிலே வெற்றி பெறுவீர்கள். இந்த இடத்தில் இன்னொன்றே நான் ஞாபகப்படுத்திக் கொள்ள விரும்புகின்றேன். எங்களுடைய அந்த விவாதத்தில் ஒரு ஆலிம் சொன்னார், ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என்பது விதுஅத் என்றார். பிதத்து செய்பவர்களே அல்லாஹு தஆலா அங்கீகரிக்க மாட்டான், அவருடைய எந்த வணக்கத்தையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்றும் சொன்னார். சொல்லிவிட்டு சொன்னார்கள், நாங்கள் இப்போது எல்லா பிரிவுகளை விட்டு ஒதுங்கி இருக்கிறோம் என்று சொன்னார்கள். ஒரு மனிதன் முன்னுக்கு பின் புறனாக கலைக்க கூடாது, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் எந்த விளையாட்டு வைக்கக்கூடாது, தெளிவாக சொல்லிவிட வேண்டும். இப்படி சொன்ன அந்த ஆளுங்களில் ஒருவர் சென்ற அவருடைய எந்த வணக்கத்தையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டார், அது மறுக்கப்படுவதா? வெள்ளிக்கிழமையில இரண்டு பாக்கு செல்வது சுண்ணத்தா? ஒரு அதான் தான் சுண்ணத், ஒரு அதான் விட இதற்கு குர்ஆன் ஹதீஸ் எந்த ஆதாரத்தையும் காட்ட முடியாது. அந்த நாங்கள் ஒதுங்கி இருக்கிறோம், விதத்தை செய்தால் அல்லாஹ் அவரை அங்கீகரிக்க மாட்டார் என்று அந்த மேடையிலே பேசிவிட்டு, அந்த விவாத மேடையில் அதே ஆணையின் சித்தனத்தில் ஒரு சும்மா ஒரு பள்ளியிலே சென்று சும்மா ஓடிருந்தார். அங்கு இரண்டு அதான் சொல்லப்பட்டது, விதத்தா இல்லையா? நான் என்ன கேட்கின்றேன் என்றால், இப்படி முன்னுக்கு பின் முரணான முறையில் ஒரு மனிதன் நடந்து கொள்ளக் கூடாது. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை தெளிவாக சொன்னார், நீங்கள் அப்படி ஒழுங்கி இருந்தால் ஒழுங்கி இருக்க வேண்டும். எப்படி இந்த திட்டத்தில் ஈடுபட்டீர்கள்? அப்படியல்ல, இந்த இரண்டாவது பாக்கு சுன்னத் என்பதற்கு சஹீஹான ஹதீஸிலிருந்து ஒரு ஆதாரத்தை கொண்டு வர வேண்டும். சொல்லுவாங்க, உஸ்மான் இப்னு அஃபான் இதை ஏற்படுத்தினார் என்று. நஊது பில்லா, உஸ்மான் இப்னு அஃபான் அல்லாஹ்வுடைய குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமாக ஒன்றை உருவாக்க மாட்டார். சுபஹு தொழுது இரண்டு ரகா, இதை நான்காக அவர்களுக்கு ஆக்க உண்மை இருக்கின்றா செய்வார்களா? பெருநாள் தொழுகைக்கு பாக்கு உருவாக்குவார்களா? ஐந்து நேர தொழுகைகளை ஆறாக ஆக்குவார்களா? இல்லை. எப்படி ஒரு பாக்கு இரண்டாக ஆக்கினார்கள்? ஆக்க மாட்டார்கள். ஆனால் ஒரு வரலாற்றை தெரிஞ்சிருக்கின்றார்கள். எப்படி என்றால், சந்தையிலே சென்று இன்றைக்கு வெள்ளிக்கிழமை என்று ஒரு அறிவியல் இருந்தது, அனைவரும் நேரத்தோடு கழிவுகளை மூடிவிட்டு பள்ளிக்கு வரட்டும் என்று செய்தார்கள். இது மார்க்கம் அல்ல. இப்படி பாக்கு அவர்கள் சொன்னதில்லை, அவர்கள் உருவாக்கவும் இல்லை. எனவே இரண்டு பாகு சொல்வது விஜயம். இந்த விஜயத்திற்கு நாங்கள் விளக்கம் கொடுப்பதற்கு முன்னாலேயே அந்த மேடையிலே தெளிவாக அந்த ஆணை விஜயத்திற்கு விளக்கம் கொடுத்து விட்டார்கள். அந்த அடிப்படையில் அவர்கள் அங்கு அந்த இடத்தில் விஜயத்து கூடாது என்று கூறிவிட்டு ஒரு பள்ளியிலே பற்றி வெள்ளிக்கிழமை தெளிவான ஒரு விஜயத்து நடக்கின்ற இடத்தில் ஜும்மா ஓடுகின்றார். இப்படி நாங்கள் செய்யக்கூடாது, நாங்களும் இப்படி முறப்பாக நடந்தால் யாராவது வந்து எங்களுக்கு உபதேசம் உடனே நாங்கள் தெரிந்து கொள்வதற்கு தயாராக இருக்கின்றோம். எனவே எங்களுடைய கொள்கை அது குர்ஆன் ஒரு ஹதீஸுமாகும். இந்த குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் எங்களை அல்லாஹு தஆலா வாழ வைத்து இதிலே எங்களை மரணிக்க செய்ய வேண்டும். இதுவரைக்கும் யார் இந்த கொள்கைகளை ஏற்றுக்கொள்ளாமல் விளங்காமல் இருக்கின்றார்களோ அவர்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்ல விளக்கத்தை கொடுத்து அவர்களே அல்லாஹு தஆலா இந்த சத்தியத்தோடு விளைத்துக் கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடத்தில் பிரார்த்தித்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன்.